இந்த அருமையான ஜெப கூட்டத்தில் ஆண்டவர் நம்மளை மீண்டுமாக இந்த ஜூம் மூலமாக ஜெபிக்க செய்திருக்கிறார். இந்த ஜெபங்கள் செய்யப்படுகிற ஜெபங்கள் நீங்களாம் கலந்துக்குது செய்யறது வந்து ஆண்டவர் நிச்சயமாகவே அதை அவர் நியமித்த ஒரு ஒரு சாதனம் இது. ஜெபிக்கிறதும் ஜெபத்தில் நம்ம வளர வேண்டியதும் எப்படி ஜெபிக்கணும் என்பதும் வாழ்நாளெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, ஜெபத்தை பற்றி நமக்கு தப்பான எண்ணங்கள் தொடர்ந்து இருக்கிறது நமக்கு வழக்கம். நான் இங்கிலீஷ் சர்வீஸில் காலில் சொல்லிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஜெபம்னும் போது நம்ம ரொம்ப ஒழுங்காக இருக்கும்போது நம்ம நல்லா வேதத்தை படிச்சிருக்கிறோம், நம்ம ஒழுங்காக எந்த தப்பும் செய்யலை, அப்போ போய் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது அப்போ ஜெபம் பண்ணலாம், அப்போ நல்லா இருக்கும் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் அப்படி நம்மளுடைய சுய நீதியை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஒழுங்கான இருக்கிறோன்றதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல ஜெபம். ஒரு ஒரு நீதியின் செயலாக, ஒரு சுய நீதியில் வாழ்கிறோன்றதுக்காக இல்லை. நம்ம எப்போ ஒரு நம்ம எப்போ ரொம்ப சோர்ந்து இருக்கிறோமோ, ரொம்ப பலமே இல்லாமல் இருக்கிறோமோ, ஆண்டவர் உணர்வே இல்லாமல் இருக்கிறோமோ, ரொம்ப தளர்ந்து இருக்கிறோமோ, இல்லை ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அதில் வாடிக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த நேரத்தில் நமக்கு கிருபையை அளிப்பதற்காக ஏற்பட்டது தான் ஜப சாதனம். ஐயோ என்னால் ரொம்ப சோர்வாக இருக்குங்களே, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதத்தை படிக்க முடியாமல் முடியல, என்னால் வேதத்தை படிக்க முடியல, அப்படி நேரத்தில் தான் ஜபத்துக்கு போகணும். அப்போ என்ன செய்யணும் அந்த நேரத்தில்? இப்போ நான் இருக்கிறேன், இப்போ வாரெல்லாம் வேலை இருந்துச்சு, இப்போ பிரசங்கம் பண்ணணும், என்ன பண்ணணும்? என்னால் மனசே இல்லை ப்ரேயர் மீட்டிங் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும், இது பண்ணணும்னு. என்ன பண்ணணும்? நான் ஜபம் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி ஜபம் பண்ணும்போது, அதனால தான் ஆண்டவர் நீங்கள் ஒரு காலம் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கன்னார். ஏன்னா சோர்ந்து போகாமல் தொடர்ந்து சோர்வில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி என்ன? அந்த சோர்வின் போக்கை மாற்றுவதற்கு வழி தான் ஜபம் இல்லைங்களா. அருமையான சாதனம் அது. வந்து நம்ம ஒரு தப்பாக நம்ம நினச்சிக்க கூடாது, அது அதிசயமான சாதனம். ஏன்னா ஜபம் பண்ணுவதற்கு முன்பதாக நம்ம மனதில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் தொடர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அற்புதமான சாதனம் அது. நம்மளையே நம்முடைய போக்கையே சிந்தனைகளையே மாற்றக்கூடிய ஒரு சாதனம். அப்பேற்பட்ட ஜபத்தை ஆண்டவர் நம்ம ஜபிக்க இந்த சதம் சபையாக செய்கிற ஜபத்துக்கு ரொம்ப வல்லமை இருக்குது. நீங்கள்லாம் அந்த குறிப்புகளை நோட் பண்ணி அதெல்லாம் ஜபிக்கும்போது ஆண்டவர் அதை பற்றி கேட்காம இல்லை. நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பிரசங்கம் ஆசீர்வாதமாக வருவதற்கு பிரதான காரணம் ஜபம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது எனக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுறீங்க, அது ஆண்டு தாங்கி ஒரு ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எனக்கு சோர்வுகள் இருக்காதா, உங்களுக்கு இருக்கிற மாதிரி நானும் மனுஷன் தானே, எனக்கு பிரச்சனைகள் இருக்காதா, அந்த மாதிரி ஏதாவது இல்லாமல் ஆண்டவர் தொடர்ந்து என்னையும் தாங்கி வர்றதுக்கு ஜபங்கள் தான் காரணம் இல்லைங்களா. அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜபிக்கிற மக்களாக இருக்கும்போது ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை காத்து வளர்த்து வருவார். அந்த ஜப தியானமாக சங்கீதத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அது பிரயோஜனமாகவும் நமக்கு இருக்குது. சங்கீதம் 14 நீங்கள் பைபிளில் எடுத்து வச்சுக்கலாம். அதை வசன வசனமாக பார்த்து வருகிறோம். இது வேகமாக முடிக்கணுன்றது நம்முடைய நோக்கமே இல்லை. வேகமாக ஒரு சங்கீதம் முடிச்சிட்டோன்றது இல்லை. அந்த வசனத்தில் நமக்கு ஜப எண்ணங்கள் நம்முடைய இதயத்தை தொடும்படிக்கு, இதயத்தை ஊக்கப்படுத்தும்படிக்கு, ஓய்வு நாளுக்கு நம்ம இதயங்களை பக்குவப்படுத்தும்படிக்கு சிந்தனைகளை நம்ம வேதத்தின் வழியாக வாயிலாக பார்த்து வருகிறோம். இதில் வந்து இது ஒரு ஒரு மனிதனுடைய சீர்கேட ஒரு பாட்டாக ஆச்சரியமாக எழுதியிருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப இறையல் இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம் பாடல். மூணு பிரிவினையாக இதை பிரிக்கலாம். நம்ம பார்த்தோம், ஒன்று வந்து முதலாவது வசனத்திலே வருது, மனிதனுடைய சீர்கேடு வந்து தனக்குள்ள தன்னுடைய சிந்தனைகளில் இருதயத்தில் எப்படி தெரியுதுன்னா, அவன் தேவன் இல்லை என்று சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டு அருவறுப்பான காரியங்களை செய்துக்கிட்டு ஒரு நன்மைக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாக மாறிப்போனான். ரெண்டாவது ஒரு பிரிவு எப்படி வருதுன்னா, பரலோகத்தில் இருந்து மனிதனுடைய சீர்கேடு. அது எவ்வளோ பாருங்க, ஒவ்வொரு விதவிதமான ஆங்கிள்ஸில் பார்க்கணும் அதை. ஏன்னா இந்த அளவுக்கு சீர்கேடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது தேவன் மனுபுத்திரர் எல்லோரையும் பார்க்கிறார். பார்க்கும்போது ஒருவனாகிலும் உணர்வுள்ளவன் தேவனை தேடுகிறவன் இருக்கிறார்னா எல்லோரும் ஏகமாய் கெட்டுப்போய் இல்லைங்களா, எல்லோரும் வழி தவறி போய் கெட்டு போய் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. அதை நம்ம பார்த்தோம். இதில் மூன்றாவதாக சீர்கேட பற்றி மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதனோட மூணாவது தன்மை என்ன அப்படின்னு நாலாவது வசனத்தில் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறேன்னா, உலகம் எல்லாம் சீர்கெட்டு போயிருக்கிறது தங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா, தேவனுடைய மக்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு. உலகம் எல்லாரும் சீர்பட்டு கெட்டு போயிருக்கிறாங்களா? ஆமாம், எல்லோரும் சீர்கெட்டு போயிருக்கிறாங்க, வீழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. அதனோட ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடு வந்து, தேவனுடைய மக்களை உலகம் வெறுக்கிறது, வெறுக்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு பொய்யான மாய எண்ணத்தில் வாழக்கூடாது. உலகம் ரொம்ப நல்ல உலகங்க, நம்மளை ரொம்ப பிடிக்குது. அவங்க வந்து உலக மக்கள் நம்மளை ரொம்ப விரும்புகிறாங்க. இன்னும் நம்ம எவ்வளோ பக்தியாக வாழ்கிறோமோ அவ்வளவோ நம்மளை விரும்புவாங்க அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு மாய. வேதம் முக்கியமான ஒரு போதனையாக என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் எல்லோரும் சீர்கெட்ட மனிதர்கள், பாவத்தில் இருக்கிற பாவிகள் வந்து தேவனுடைய மக்களை வெளிப்படுத்துவதன் அதை வெறுக்கிறதன் மூலமாக அவங்களுடைய சீர்கேடை வெளிப்படுத்துறாங்க. அது ஒரு வெளிப்பாடு. உண்மையாகவே அவங்க சீர்கெட்டிருக்கிறத எங்க பார்க்கலாம்? ஒரு விதத்துலனா நம்ம மேல, மனித தேவனுடைய பிள்ளைகள் மேல அவங்க காட்டுற வெறுப்புல பார்க்கலாம். அந்த வெறுப்பு ரொம்ப ஆழமானது, ரொம்ப தீவிரமானது. நமக்கு அந்த மாதிரி நம்முடைய அனுபவத்தை வச்சு இந்த சத்தியத்தை எடை போட முடியாது பாருங்களேன். ஏன்னா நம்ம மேல அந்த அளவுக்கு வெறுப்பு ஒன்றும் காட்டுற மாதிரி தெரியலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ரொம்ப உலகத்தின் மாதிரி இருக்கோம், ரொம்ப குறைவா ஆண்டவர் மாதிரி இருக்கிறோம்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஆண்டவர் மாதிரி நம்ம மாறுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல் வெறுப்பு அதிகமாக உலகம் காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த வெறுப்புக்கு ஆதி ஆரம்பமே இருக்கு. எப்போ மனித குலம் வீழ்ச்சி அடைந்துச்சோ ஆண்டவர் உடனே என்ன அறிவிச்சாரு, இன்னுமே இந்த வரலாறை நான் போக விடுவேன், உடனே மனிதன் அழிக்க மாட்டேன். ஆனால் இந்த வரலாற்றில் என்ன பார்க்க முடியும், ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன். பகை இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும், ஒரு அந்த பகை ஸ்திரீயின் வித்துன்னும் போது அந்த எல்லா மனித குலத்து கெட்டு போன மனித குலத்துல தான் மறுஜென்மம் கொடுத்து அவங்கள மறுபடியும் பிறக்க வைத்த மக்களுக்கு மக்களும், சர்ப்பத்தின் வித்துனா சீர்கெட்டு பிசாசு சர்ப்பத்தை பின்பற்றி சீர்கெட்ட போன மக்களுக்கும் ஒரு போராட்டம், ஒரு பகை இருக்கும். அதான் முழு வேத வரலாறு. காயின்ல இருந்து ஆரம்பித்து முழு பொய்சா ஐசாக் இஸ்மாயில்னு தொடர்ந்து போகிற அந்த வரலாறு நம்ம பார்க்கலாம். அந்த இருக்கும், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க மறுபடியும் பிறந்திருந்தா, நீங்க எந்த அளவுக்கு தேவன் மாதிரி மாறுறீங்களோ, பரிசுத்தமா மாறுறீங்களோ, அந்த அளவுக்கு உலகம் உங்களை வெறுக்கும், வெறுக்கும். ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் பகை உண்டாக்கும், இருக்கும். எப்பெல்லாம் தேவனுடைய மக்கள் ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தாங்களோ அப்பெல்லாம் உலகம் அவங்கள ரொம்ப வெறுத்துச்சு. எப்பெல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய விதத்துல வாழ்ந்தாங்களோ அப்போ அவங்கள வெறுத்துச்சு. அதுதான் உண்மை. அந்த வெறுப்பு எதுனால் வருகிறதுனா, சீர்கேடினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அதான் இந்த நாலாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த நாலாவது வசனம் பாருங்களேன் எப்படி வருது. ஆரம்பிக்கிற போது, அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அறிவு இல்லையா அப்படின்னு ஒன்று கேட்குற மாதிரி, அக்கிரமக்காரர் காரரில், த ஒர்க்கர்ஸ் ஆஃப் இனிக்விட்டி அப்படின்னு இங்கிலீஷில் வருது, அக்கிரம செய்கைக்காரரில் அப்படின்னு வருது. ஒர்க்கர் அப்படின்ற மார்த்த ஒர்க்கர்னும் போது அக்கிரமத்தை செய்கிற ஒரு வேலைக்காரன் இவன். அது அடிமை என்ற ஒரு வார்த்தை இல்லை, அக்கிரமத்துக்கு ஒரு அடிமை இவன், அக்கிரமத்தை தான் செய்வான் இவன். அக்கிரமக்காரரில், அக்கிரம செய்கைக்காரர்கள் இவர்கள் வந்து தேவன் இல்லை என்று சொல்லி தங்களை தாங்களே கெடுத்துக்கிட்டு ஒரு நன்மையும் செய்ய முடியாம எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இவங்களுக்கு பேர என்ன வந்துருச்சு, அக்கிரமத்துக்கு அடிமைப்பட்டு போய் அக்கிரம செய்கைக்காரர்களாக மாறிட்டாங்க. அக்கிரமோன்ற ஒரு வார்த்தை, இன்னிக்குட்டின்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து ஒரு பாவத்துல ஒரு உச்சகட்ட வார்த்தை, ஒரு அட்வான்ஸ்டு வேர்டு. பாவம்ன்றது சாதாரண வேர்டு, ஆனா பாவத்துல ஒரு உச்சகட்ட வார்த்தை தான் அக்கிரமம், இன்னிக்குட்டி. பாவத்துல இவங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. இந்த பாவம் செய்யும் போது எந்த விதமான மனசு குற்றமும் அவனுக்கு வர்றதில்லை. அந்த பாவம் அவனுக்கு எவ்வளவு பெரிய சீடு கேடுன்றத பத்தி அவனுக்கு அக்கறை இல்லை. அவன் தான் அக்கிரமக்காரன், ரொம்ப வளர்ந்து போனான், பாவம் செய்யறதில்ல, ரொம்ப தேர்ந்து போனார், எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். ஆக்சுவலா ஒரிஜினலா அந்த லெக்சிகன் புக்ல பாத்தீங்கன்னா அது அக்கிரமத்தின் பதில் துக்கம்னு வருது. ஏன்னா பாவம் செய்யும் போது, பாவத்துல தொடர்ந்து போகும்போது, பாவத்துக்கு அடிமைப்பட்டு போகும்போது அந்த பாவம் எவ்வளவு துக்கத்தை வாழ்க்கையில கொண்டு வருது, எவ்வளவு சாபத்தை, எவ்வளவு வெறுமைய, எவ்வளவு உருப்படாத தன்மைய, எவ்வளவு சமாதானத்தை எடுக்குது எனக்கு, எவ்வளவு வியாதிய எல்லாம் எனக்கு கொண்டு வருதேன்னு கொண்டு வந்துகிட்டு இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் ஆனா அதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதான் அக்கிரம செய்கைக்காரர். துக்கத்தின் மேல துக்கம் மேல வருது, அந்த பாவத்தினாலதான் வருது, ஆனா அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் அதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறான். அடிமையிலேயே பெரிய அடிமை, மோசமான அடிமை, பாவ அடிமை இல்லைங்களா? எகிப்த் அடிமை எல்லாம் நம்ம பார்க்கணும். அதை விட அடிமைகள்லாம் சிலது படிச்சிருக்கலாம், படிச்சிருக்கிறேன். சைபேரியால வந்து சில மனிதர்கள் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போய் மிருகம் மாதிரி அடிமைகளா கீழே சுரங்கம் தோன்றத்துக்கு விட்டுருவாங்க. தோண்டிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சோண்டு சாப்பாடு தண்ணி கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தோண்டிக்கிட்டே தான் இருக்கணும், நீ சாகுற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எந்த உரிமை மிருகம் மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு அதைவிட ஒரு அடிமைத்தனம் வேற கிடையவே கிடையாது, ரொம்ப கொடுமை. ஆனால் அதை விட பல மடங்கு மோசமான அடிமைத்தனம் பாவம். ஏன்னா அதை விட்டுட்டு வேற ஒன்றும் அக்கிரமத்தில் அக்கிரம அடிமை நீ. அது எந்த அளவுக்கு துக்கம் வேதனை தொந்தரவு உனக்கு கொடுக்குதுனாலும் அதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற, நீ அதை விட்டு விட முடியாது. உனக்கு எவ்வளவுதான் சாபங்கள் கொண்டு வந்தாலும், எவ்வளவுதான் உன் மேல அழிவு துக்கங்கள் கொண்டு வந்தாலும் நீ அதை விட மாட்டான். அவன் தான் அக்கிரம செய்கைக்காரர்கள். ஏங்க இப்படி இருக்கிறான் அவன், இவ்வளோ கஷ்டம் அவனுக்கு கொண்டு வந்தாலும் ஏன் செய்யறான்? அதான் அவர் கேட்கிறாரு. அக்கிரமக்காரன் ஒருவனுக்கும் அறிவு இல்லையா? இவனை குடிக்கிறியா, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்கிற மாதிரி இல்லையா? இவ்வளோ இந்த அக்கிரம செய்கைக்காரனாக அடிமைப்பட்டவனாக போய் இப்படியாவது அழியிறியே, உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இல்லையா? இது எவ்வளோ உன்னை சீர்கெடுக்குது, இப்படி ஒரு அடிமைத்தனத்தை தெரிந்து கொண்டியே, அறிவு இல்லையா? உண்மைதான், அறிவு தான் இல்லை. எப்போ ஒரு மனுஷனுக்கு அறிவு வருது? பாவத்தின் மெய்யான உணர்வோடு, பாவத்துக்கு வெறுத்து, பாவத்துக்காக துக்கப்பட்டு, இந்த பாவத்திலிருந்து நான் விடுபடணும் ஆண்டவரே நம்ம தான், அவனுக்கு அறிவுன்றதே வருது. இல்லைன்னா அடிமைப்பட்டு கிடக்கிறான். அவன் பணம் திரும்புதல் வர வரைக்கும் அவனுக்கு அறிவு இல்லை. பாருங்களேன், ஏன் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறான்? அது காரணம் என்ன? அந்த காரணமும் அதுல சொல்லுது. ஏன்னா அவனுக்கு அறிவு இல்லை. நோ நாலேஜ் இல்லைங்களா? இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அறிவு இல்லை. அவனுக்கு தேவனை பற்றிய அறிவு, தேவன பிரமாணம், தே பாவம் எவ்வளவு தீமை, நரகம் எவ்வளவு பயங்கரம், சுவிசேஷம் என்ன அதிசயமா அவனை காப்பாற்ற முடியும்ன்ற அறிவெல்லாம் அவனுக்கு இல்லாம, அறிவு இல்லாம, அறியாமையில அக்கிரம செய்கைக்காரனாக அடிமைப்பட்டு போயிருக்கான். இதான் அவனுடைய நிலைமை. பாருங்களேன், சீர்கெட்ட மனிதனுடைய நிலைமை என்ன? அக்கிரம செய்கைக்காரனாக, எக்ஸ்பர்ட்டாக பாவத்துல பாவம் செஞ்சு 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 அக்கிரம செய்கைக்காரனாக மாறி போய் அறிவு இல்லாம இருக்கிறான். இந்த அக்கிரம செய்கைக்காரனுடைய அறியாம, அதனுடைய அறியாமையின் நிமித்தமாக அக்கிரம செய்கைக்காரனா மாறினது எங்க ரொம்ப வெளிப்படுதுன்னா, தேவனுடைய மக்களை வெறுக்கிறதுல. பாருங்களேன், அதான் ஒரு மேஜர் தீம் ஆஃப் த பைபிளுங்க. நீங்க அதை நம்ம நினைக்கணும். சீர்கெட்ட மனிதர்கள் மறுஜன்மம் அடைந்த தேவ பிள்ளைகளை வெறுப்பாங்க. ஒரு 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 பரம்பரை வெறுப்புவாதி, ஒரு மார்டல் ஹேட்ரட்னுவாங்க, ஒரு கொலகார வெறுப்பு, ஒரு கொலகார வெறுப்பு. அவங்களை விட்டா கொண்டுடுவாங்க. ஏன்னா சாட்சாத் ஏன்னா மரஜம் அடையாத எல்லாருமே பிசாசின் பிள்ளைகள்னு வேதம் சொல்லுது. அந்த பிசாசின் பிள்ளைகள் பிசாசுடைய இச்சைகளை செய்கிறவர்களாக வேதம் சொல்லுது. அப்படின்னும் போது பிசாசு கடவுள் மேலேயும் கடவுளுடைய பிள்ளைகள் மேலேயும் வச்சிருக்கிற வெறுப்பை இந்த மக்களுக்குள்ள தான் ஊத்தி இருக்கிறான். அதனால தான் அவங்க வந்து கடவுளுடைய பிள்ளைகளை வெறுப்பாங்க. பாருங்களேன், இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அனுபவமா அது இல்லாம இருந்தாலும் இதான் வேதம் நமக்கு சொல்லுது. உலகம் கடவுளுடைய பிள்ளைகளை வெறுப்பாங்க. எந்த சீர்கேடுனால, அறியாம அவங்களுக்கு கடவுளை பத்தி அறியாமைனால சீர் அக்கிரம செய்கைக்காரர்களா போய் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறாங்களோ, அந்த மக்கள் வந்து கடவுள் யார அந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாத்தி சுதந்திரமாக பாவத்திலிருந்து விடுவிச்சிருக்கிறாரோ, அவனுடைய சுதந்திரத்தை அந்த மக்களை பார்த்தா இவங்களுக்கு வெறுப்பு, கோபம் வராமல் இருக்காது, வெறுப்பு வராமல் இருக்காது. இவங்க கடவுள் மேல வச்சிருக்கிற வெறுப்போ இவங்களுடைய சீர்கெட்ட வாழ்க்கையும் தான் அந்த மக்களை துன்பப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும்னு வரும். இது பிசாசுடைய வெறுப்பே தான் செயல்படுது அவங்கள. பாருங்க அந்த எந்த அளவுக்கு அந்த வெறுப்பு, 4வது வசனம் 2வது பாகம் பாருங்கள, அப்பத்தை புசிக்கிறது போல் ஜனத்தை புசிக்கிறார்களே, அப்பத்தை புசிக்கிறது போல் என் ஜனத்தை. இது படிச்ச உடனே யோசிச்சு பார்த்தேன், என்ன வசனம் இது, யோசிச்சு பாருங்களேன் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா, இதை விட எப்படி சொல்ல முடியும்னு நமக்கு தெரியல. அப்பத்தை புசிக்கிறது அப்படின்ற மாதிரி, ஓகே சாப்பாடு சாப்பிடுறதுன்னு தெரியும், அதை போய் ஜனங்களை சாப்பிடுறது, இதை விட ஒரு கேனிபாலிசம், மனுஷ இறைகள் தின்றவன்னு வாங்க இல்லைங்களா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனையே சாப்பிடுற கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். இவங்க வந்து கடவுள் சொல்ற ஏன் ஜனத்தை சாப்பிடுறாங்க, எப்படி சாப்பிடுறாங்களாம், ஒரு வேண்டாம் வெறுப்பா சாப்பிடுறது இல்லைங்களா. சில நேரங்களில் நமக்கு ஒரு சாப்பாடு அது பிடிக்காது, ஆனா வேற இல்லை. ஆனா அப்பான்னும் போது அந்த காலத்துல டெய்லி அவங்க பசி எடுத்தா சாப்பிடக்கூடியது அப்பம் தான். நமக்கு இப்ப ரைஸ் இருக்கிற மாதிரி, நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா சாப்பாடு சாப்பிடுற மாதிரி என் ஜனங்களை சாப்பிடுறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம், அதை டெய்லி செய்யறாங்க. நம்ம டெய்லி அப்பத்தை சாப்பாடு சாப்பிடுறோம், அதை பசி எடுக்கிற மாதிரி, அதை பசியோடு ஒரு ஒரு பசி வெறியோடு அது ஆர்டினரியா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தேவ ஜனங்களை சாப்பிடுறதும் துன்பப்படுத்துறதும் வேதனைப்படுத்துறதும் கொலை செய்யறதும் எப்படின்னா ஒவ்வொரு நாளும் சாப்பிடுற மாதிரி ஒரு ஆர்வத்தோடு செய்வோம் சாப்பாடு இல்லைங்களா. முதல் பண்டிகையில செய்வோம், சீக்கிரம் செய்யணும், அது அது தப்பாச்சேன்ற எந்த விதமான உணர்வு மனசாட்சி இல்லாம ஒரு இயற்கையாக ஒரு ரெகுலர் கடமை, சாப்பாடு எப்படி ரெகுலர் கடமை, அந்த மாதிரி அதை சாப்பிடுறாங்களா. சாப்பிடுறதுன்ற ஒரு வார்த்தையே எல்லா கொடுமையும் அதில் அடங்கி இருக்கு இல்லைங்களா. அவங்க அவமானப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, அழிக்கிறாங்க, அவங்கள சாப்பிடுற மாதிரி உன்னை சாப்பிட்டுருவாங்கன்றாங்க இல்லைங்களா, உன்னை அழிச்சிருவாங்க, முற்றிலுமா அழிக்க வேண்டிய அப்பத்தை சாப்பிடுற மாதிரி ரெகுலரா பிசி வெறியோடு செய்யற மாதிரி என் ஜனங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறாங்களே இந்த சீர்கெட்டவங்க தான் சொல்றாரு. அதை செஞ்சாதான் அவங்களுக்கு திருப்தி, வயிறு நிறையும். என்ன ஒரு படம், ஒரு ஒரு ஷார்க் மீன் வந்து அந்த கடல்ல இருக்கிற சின்ன சின்ன மீன் அது சாப்பிடுமா, அதான் அதுக்கு சாப்பாடு, அது சாப்பிட ஒரு கவலையே இல்லை. நம்ம மீன் இனமேன்னு பார்க்காது, அதே மாதிரி மனுஷங்கன்னு பார்க்காம அழிக்கிறது, ஒரு கழுகு போய் மற்ற புறாக்களை பறவை சின்ன பறவைகளை சாப்பிட்ற மாதிரி, ஒரு ஓநாய்கள் ஆடு அது சாப்பிடும்போது அதுக்கு என்ன கவலை இல்லை, அதான் அதனுடைய இயற்கை. அப்படி தேவனுடைய மக்களை துன்பப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, அழிக்கிறது, கொலை செய்யறது, ஏன் இப்படி செய்யறாங்க, உண்மையாவே அவங்களுக்கு அறிவு தான் இல்லை, அறிவு தான் இல்லை. ஏன்னா தேவ என்னுடைய மக்கள் என்றார் ஆண்டவர். பாருங்களேன் அவருக்கு எவ்வளவு விசேஷம் அந்த மக்கள், என்னுடைய மக்களை தொட்டா இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எடரல் உண்டாக்கினால் உங்கள் தலைமையில இயந்திரக்கல்ல கட்டணும்னு சொன்னவர், எவ்வளவு தைரியம் உங்களுக்கு, தேவன் எவ்வளவு அளவுக்கு பிரஷியஸா பாக்குறாரு, அவர் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி பண்றாங்களே, ஏன் அதான் ஆண்டவர் கேட்கிற அறிவு இல்லையா உங்களுக்கு, அக்கிரம செய்கைக்காரர்கள் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி மக்களை சாப்பிடுறாங்களே, ஏன் இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் சீர்கேடுனுடைய இன்னொரு வெளிப்பாடு, மனிதனுடைய சீர்கேடு, டோட்டல் டிப்ராவிட்டி. இதை நான் இந்த பகுதியை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கலன்னா நமக்கு வந்து இது ஒரு தியரட்டிக்கலா தான் இருந்துரும், இது நிறைய பிராக்டிக்கல் பயன்பாடுகள் இருக்கு பாருங்களா. நீங்களா நம்புறீங்களா ஆண்டவருக்குள்ள இல்லாதவங்க எல்லாருமே முற்றிலுமா சீர்கெட்டவங்க பிசாசின் பிள்ளைகள் நம்ம நம்புறோமா, யோசிச்சு பாருங்களேன். அதான் ஒருத்தர் சொல்றாரு, அதை எல்லாரும் படிப்பாங்க பேசிக்குவாங்க வார்த்தையை சொல்லுவாங்க, ஆனா நம்புறது ரொம்ப குறைவு, அது நம்புறது ரொம்ப குறைவு. எவ்வளோ கொஞ்சம் பேர் வேதம் சொல்றத நம்புறோம், அதனால தானே பெரிய பிரச்சனையே நமக்கு, நம்ம வேதம் சொல்றத நம்புறதில்லை. இந்த துன்மார்க்க மனிதர்கள் அவ்வளோ பெரிய வெறுப்பு நம்ம மேல இருக்கு. வேதம் எப்படி சொல்லுது பாருங்களேன், என்னுடைய ஜனங்களை அப்பம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற வெயிட் பண்றாங்க, அப்பம் கிடைச்சா சாப்பிட்றலான்னு சாப்பிட்ற வெயிட் பண்றாங்க. அப்படின்னா இயற்கையாகவே அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சீர்கட்ட மனிதர்களாக தேவ பிள்ளைகளை விழுங்கணும், அப்படின்ற உணர்வு ஆசை விருப்பம் அவங்களுக்கு இருக்கு. அழிக்கணும்ன்றது ஒரு இயற்கையாவே இருக்கு. அதுல சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி அவங்களுக்கு அதை செய்யறதில்ல. அதனாலதான் வேதம் பல இடங்கள்ல பாவிக மனிதர்களை சிங்கங்களாக, கரடிகளாக, ஓநாய்களாக, ஒரு 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 பயங்கர வெறி கொண்ட பன்னிகளாக கூட, ஒரு தேல்களாக கூட சொல்லப்படுது. ஏன்? இதாக அவங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்பு. சர்ப்பம் ஏன் சொல்லப்படுது? ஏன்னா விஷம், ஃபுல்லா விஷம் இருக்கு அதுல. ரொம்ப ஓய்வில்லாம நம்ம மேல வெறுப்பு இருக்கு. ஏரோதியே, ஏரோதியால் வந்து பாதி ராஜ்யத்தை கூட கேட்கறதுக்கு சொல்லல அவளுக்கு. என்ன கேட்டா? அவங்க மகளுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்குறேன், பாதி ராஜ்யம் கூட எனக்கு வேணாம். யோவான் தன ரத்தத்தை தலைய பார்த்தா போதும். ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பு? ஹாமான் அந்த ஆசுரஸ் ராஜாக்கு யூதர்கள் தலையெல்லாம் வெட்டிட்டா, உங்க ட்ரெஷரிக்கு ஏன் சொத்தை வித்து நிறைய பணம் கொடுக்குறேன், ஏன் அதனால உனக்கு என்ன? அவ்வளவு திருப்தி எனக்கு, அவ்வளவு திருப்தி ஹாமானுக்கு. ஏன்னா அந்த வெறுப்பு. எவ்வளவுதான் விலை கொடுத்தாலும், என்னதான் இயற்கை கலாச்சாரம் ஒழுங்கு ஒழுக்கம் எல்லாத்தையும் மீறி அந்த வெறுப்பை காட்டணும். இதான் வேத குழு ரிப்போர்ட், இதான் ரிப்போர்ட் ஆஃப் த பைபிள். மனிதர்களுக்கு ஒரு சர்ப்ப ஒருத்தர் எழுதுறாரு, இந்த மாதிரி வெறுப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு பாம்புக்கு விஷம் இல்லைன்னு நினைக்கிறது, ஒரு ஒரு லெப்பர்ட் சிறுத்தைக்கு அந்த புள்ளிகள் இல்லைன்னு நீங்க எங்கேயாவது சிறுத்தைய பார்த்தீங்கன்னா, விஷம் இல்லாத நாகப்பாம்பு பார்த்தீங்கன்னா, அப்ப நான் ஒத்துக்கிறேன் ஒரு நம்ம மேல வெறுப்பு இல்லாத ஒரு அவிசுவாசி இருக்கிறான். இருக்கு. உலகம் நம்மளை நேசிக்கிற மாதிரி நடிக்கலாம், நம்மளும் அதை மயங்கலாம். சில நேரங்களில் நம்மளை வெறுக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணங்களை சொல்லலாம். அந்த காரணத்தை எல்லாம் மிஞ்சி இயற்கையாக சீர்கெட்ட வெறுப்பு அவங்களுக்கு இருக்கு. உன் வித்துக்கும் ஸ்திரீயன் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்கும். அது பெரிய மாபெரும் பகை. இது ரெண்டும் ஒத்து போகாது பாருங்களேன். ரெண்டு வித்தம் கிறிஸ்து அதனால தான் சொன்னாரு, உங்களை உலகம் வெறுக்கும்போது ஆச்சரியப்படாதீங்க. ஏன் அது என்னை வெறுத்தது? ஏன் கிறிஸ்துவை வெறுக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். முற்றிலும் அழகுள்ளவர், எல்லாம் நன்மையை செய்த வந்தவர், நன்மை அது கொடுக்க வந்த, அவரை ஏன் வெறுக்கணும்? இதான் சீர்கேடினுடைய வெளிப்பாடு. தீமையா உலகம் சீர்கெட்டு போயிருக்கிறது. அந்த சீர்கெட்ட உலகம் தேவனுடைய மக்களை வெறுக்கிறது. சாப்பாடு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு மென்னு திருப்தி காணணும் அவங்கள. அதான் உலகத்தின் சீர்கேடினுடைய தேவனுடைய மக்களை அழிக்கணும். அதான் அவங்களுடைய எண்ணம். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை வெறுக்காது. நான் உங்களை தெரிந்து கொண்டதுனால் உலகம் உங்களை வெறுக்கும். இதை நான் உண்மையா நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? சீர்கேடு நம்புறீங்க? வாலிபர் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, நீங்க உண்மையா நம்புனா பல பயன்பாடுகள் இதுல இருக்கு. ஒண்ணு வந்து, எவ்வளவு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் தெரியுமா? இதை நம்பணும்னா அவருடைய கட்டுப்படுத்துகிற கிருபை தான் இந்நாள் வரைக்கும் நம்மளை காத்திருக்கே. இவங்களெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சீர்கேடான விஷத்தை நம்மள தாக்காதபடிக்கு, அழிக்காதபடிக்கு, விழுங்கி அப்போ மாதிரி சாப்பிடாதபடிக்கு நம்ம இன்னும் காக்கப்பட்டிருக்கிறோம்னா ஆண்டவருடைய கட்டுப்படுத்துகிற கிருபை தான் காரணம். இல்லைன்னா அழிச்சு மென்று நம்மளெல்லாம் அழிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கோபத்துல, வெறுப்புல, சீர்கேடுல. ஏன்னா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி திருப்தி அவங்களுக்கு. நம்ம அடுத்த பயன்பாடு, நம்ம அவங்களுக்கு மத்தியில இருந்தோம்னா, இதை உண்மையா நம்பணும் இருந்தீங்கன்னா, அவங்க உங்களை மோசமா நடத்தும் போது, வெறுக்கும் போது நம்ம ஆச்சரியமே படக்கூடாது இல்லைங்களா? அதான் கிறிஸ்துவே சொன்னார், உலகம் உங்களை வெறுத்துச்சுன்னா ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா என்ன வெறுத்துச்சு? நீங்க என் பிள்ளைகள் ஆனதுனால உங்களை வெறுக்கத்தான் செய்யும். வெறுத்து வந்தே வரும். வெறுக்கலாம் தான் நீங்க ஆச்சரியப்படணும். ஒருவேளை நீங்க அவங்கள மாதிரியான்னு உங்களை வெறுக்கும் அது. அது மாத்திரம் இல்ல, இப்படித்தான் இவங்கன்னா சீர்கெட்டவர்கள், பிசாசினால் நடத்தப்படுகிறவர்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா, எந்த அளவுக்கு ஒரு நம்மளை ஒரு சஸ்பிஷியஸா அவங்களுக்கு மத்தியில நாம் இருக்கும்போது அவங்களுடைய அன்பையோ அவங்களுடைய ஐக்கியத்தையோ ஒரு நெருங்கிய உறவையோ தேடாதவர்களா நாம் இருக்கிறோம். அவங்கள நம்பி, அவங்கள நம்புறங்கன்னு சொல்லி, ரகசியங்களை சொல்லி, அவங்க ஏதோ ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு அதை நம்பிக்கிட்டு. ஏன்னா அவங்களுடைய தகப்பனுக்கு பேரே பிசா, பொய்களின் தகப்பன். எத்தனை பேர் பொய்களை நம்பி அவங்கள நம்பி ஏமாந்துருப்பீங்க? நான் ஈஸியா ஆளுங்களை நான் நம்பிடுவேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அடிக்கடி, நான் அப்படியே நம்பிடுறது யாருனாலும், திடீர்னு ஏமாத்திடுவாங்க. அதை நம்ம அப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். கடவுளை அறியாதவங்களை நம்பக்கூடாது, நம்பக்கூடாது. பொய்களின் தகப்பனால் நடத்தப்படுகிறவர்கள், அவங்க என்னதான் நடிப்பு போட்டாலும், என்னதான் மயக்கம் கொடுத்தாலும், ஐ திங்க் வி ஷுட் நாட் பிலீவ் தெம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு மத்தியில் ஒரு அப்படியே எல்லாத்தையும் ஒரு ஒரு விதமான ஜாக்கிரதை இல்லாமல் இன்பத்தோடு சந்தோஷத்தோடு உலாவி உளவி அதெல்லாம் இருக்கிறத நம்ம தவிர்த்து கொள்ளணும். அங்கேத்தானே சோதனைகள் வருது, அங்கேத்தானே தப்பான பழக்கங்களை கற்றுக்கிறோம், அங்கேத்தானே தவறான வழிகளை கற்றுக்கிறோம். இன்னொன்று, திருமணம் ஆகாதவர்களுக்கு இது எவ்வளோ பெரிய பாடம். உண்மையாக நீங்கள் டோட்டல் டிப்ராவிட்டியை நம்புறவங்களா இருந்தா, போயும் போயும் ஒரு டிப்ரேவ்ட் சத்ருவை போய் நம்ம திருமணம் பண்ணுவோமா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம நான் மறுஜன்மம் ஆயிருக்கிறேன், கடவுள் எனக்கு மறுஜன்மம் கொடுத்துருக்கிறாரு, நான் வித்தியாசம்னும் போது மறுஜன்மம் அடையாத இன்னொருத்தனை போய் நம்ம பண்ணலாமா? ஏன்னா பிசாசின் பிள்ளையாச்சு அவன், பேலியாளுடைய பிள்ளையாச்சு அவன், அவங்கக்கிட்ட போய் நெருங்கிய உறவு வச்சுக்கிட்டு ஒரு என்ன ஒரு இப்பெல்லாம் கோட்ஷிப்னு இருக்குது, ஒரு உறவு பார்க்குறோம் எப்படி இருக்கிறவங்கன்னு, இவங்க ஒரு வேளை நம்ம பார்ட்னராக இருக்க முடியுமான்னு கொஞ்சம் கூட நினைக்கக்கூடாது. ஒரு மறுஜன்மம் இல்லாத ஒரு 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 பிசாசு உருவங்க அது. ஒரு ஆணால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அருமையான ஒரு நல்ல வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள் பேசினாலும் பிசாசு உருவம். அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி ஒரு மறுஜன்மம் ஆன ஒரு ஆள் போய் ஒரு மறுஜன்மம் ஆகாத ஒரு பெண்ணையும் ஆணையும் பார்க்க முடியும்? எந்த அளவுக்கு சீர் தேவன் இல்லை என்ற எண்ணத்துல தங்களை தாங்களே கெடுத்துக்கிட்டு சீர்கெட்டு நம்மளை விழுங்கணும்னு காத்திருக்கிறவங்க விழுங்க தான் போவாங்க. எத்தனையோ ஆளுங்க தெரியும், ஒரு பொண்ணை ஏமாத்தி, விசுவாசின்னு பொண்ணை ஏமாத்தி அதை விழுங்கிட்டாங்க. அந்த பொண்ணு விசுவாசம் வாழ்க்கை எல்லாமே போச்சு. அதே ஆண்களை தெரியும், பெண்ணை ஏமாத்தி நான் ஒரு விசுவாசின்னு சொல்லி ஆண்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிருச்சு. ஒரு போதும் அந்த ஆபத்துல வலையில விழுந்துடாதீங்க. அதான் ஒன்று கொரிந்தியரில் பவுல் சொல்கிற ரெண்டு கொரிந்தியரில், அவிவிசுவாசிகளோடு அன்னிக்குலி யோக் தாக்காதீங்க. நீதிக்கும் துன்மார்க்கத்திற்கும் என்ன பொதுவாக இருக்கு? வாட் ஃபெலோஷிப்? இருளுக்கும் ஒலிக்கும், இருள் எப்படி ஒளி எப்படி, அது எப்படி ஒன்றா இருக்க முடியும்? கிறிஸ்துவும் பேலியால் பிள்ளைகளும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? பேயும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்க முடியுமா? இணைந்து இருக்க முடியுமா? விசுவாசியும் அவிவிசுவாசியும் எப்படி இருக்க முடியும்? உண்மையா டோட்டல் டிப்ராவிட்டி நம்புறோம். ரிஃபார்ம் ரிஃபார்ம்டுடைய அடித்தளமே டோட்டல் டிப்ராவிட்டி. அதை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு அவிசுவாசி நம்ம போய் பார்க்கறோம், திருமணம் பண்றோம்னா இட்ஸ் ஹாரிபிள் திங். எல்லாத்தையும் அஸ்திபாரத்தையே கவுத்து போட்டோன்னு அர்த்தம். இந்த உலகம் உள்ளா டோட்டல் டிப்ரேவ்டு மென்னு தான் மறுஜன்மம் அடையாத எல்லோருமே. அது மாத்திரம் இல்ல, நமக்கு எவ்வளவு பாரம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இந்த பாடம் கத்துக் கொடுக்கணும். எல்லா சத்துருக்கள் பிசாசின் பிள்ளைகளா, நம்ம நெருங்கிய உறவினர்கள், நம்ம பிள்ளைகள், அவங்க சீர் கெட்டுத்தான் நம்ம ஒரு வெளி ஒழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்க முடியுமே தவிர, அவங்க நம்ம மேல ஒருவேளை வெறுப்பு காட்டுறதோ இதெல்லாம் காட்டுறதோ, நம்ம ஆண்டவர் வழிய சுவசனத்தை சொல்லும் போது நம்ம மேல வெறுப்பு காட்டுறாங்கன்னா அதெல்லாம் சீர்கேடினுடைய வெளிப்பாடு தானே. அவங்களுடைய கீழ்படியாம எல்லாமே சீர்கேடுடைய வெளிப்பாடு தானே. நம்ம அவங்களுடைய ரட்சிப்புக்காக எவ்வளவு ஜபம் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நம்ம சும்மா இருப்போமா? இந்த அளவுக்கு சீர்கேட்டு இருக்கிறாங்க இவங்க, விஷம் இவங்க விழுங்கிருவாங்க நம்மளை, நம்முடைய சாட்சியும் கடவுளையும் நம்மளை விழுங்கிருவாங்க இவங்க. ஏன்னா அந்த விழுங்கக்கூடிய விஷம் நிறைஞ்சவங்க இவங்க, சீர்கெட்டவங்க இவங்க அப்படின்னு நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட எடுத்துக்கலாம். அவங்களும் அப்படின்னா அவங்க ரட்சிப்பு உண்மையா அவங்க கிட்ட இருந்து அன்பு வேணும்னா அவங்க ஒரு காலம் அன்பு நம்மளால செய்ய முடியாதுங்க. நான் அப்படி பண்ணி பார்த்துட்டேங்க. இது அப்பா அம்மா அவங்களுடைய பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப அவங்கள பையனை நேசிச்சாங்க, ஒரு பையன்னு நான் ஆண்டவர் வழியில மாறின உடனே அவங்க என் மேல அன்பு எங்க அப்பானால காட்டவே முடியல, காட்டவே முடியாது, முடியவே முடியாது, முடியவே முடியாது. வெறுப்பு தான் இருக்கும். ஒருவேளை நம்ம கிட்ட ஏதாவது வேலை ஆகணும்னு அன்பு காட்டுற மாதிரி இருப்பாங்கன்னா வெறுப்பு தான் இருக்கும், கோபம் தான் இருக்கும், அன்பு காட்டவே முடியாது. ஆகவே இதை நம்ம இந்த பயன்பாடுகளா நம்ம படிச்சுக்கணும். கடைசியாக அந்த வசனம் முடியுது, அதோடு முடிக்கலாம் பாருங்களேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? தமிழில் வந்து அவர் கர்த்தரை தொழுது கொள்ள மாட்டார்கள்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது தொழுது கொள்ள இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அவர்கள் தே டு நாட் கால், ஜபம் பண்ண மாட்டாங்க. ஜபம் பண்ண மாட்டாங்க. இவங்க எங்கே ஜபம் பண்ணுறது? அக்கிரம செய்கைக்காரர்கள், அறியாமல் இருக்கிறவங்க இவங்க ஜபம் பண்ண மாட்டார்கள். ஏன்னா இது வந்து நான் அந்த தேவனுடைய மக்கள் மேல இருக்கிற வெறுப்பை பிரதானப்படுத்தினாலும் இந்த வசனம் இன்னொரு நாலு காரியங்களை நான் வேற விதமா பார்க்கலாம். சீர்கேடுனுடைய நாலு தன்மைகள், சீர்கேடுடைய நாலு தன்மைகள் பார்க்கிறோம். முதலாவது அறியாம, அவங்களுக்கு அறியாம, தேவனை பற்றி அறியாம. ரெண்டாவது பாவத்துக்கு அடிமை. அந்த அறியாம என்ன பண்ணுது? பாவத்தை தடுக்க முடியாம பாவத்துக்கே அடிமையா போயிடுறாங்க. அக்கிரம செய்கைக்காரர்கள் அளவுக்கு கிராஜுவேட் ஆயிடுறாங்க பாவத்துல. அந்த அக்கிரம செய்கைக்காரில் போகும்போது தேவனுடைய மக்கள் மேலே வெறுப்பு தான் வருது. சர்ச்சுக்கு வரணும்னா வெறுப்பு, தேவனுடைய மக்கள் மேலே வெறுப்பு, அவங்கள விழுங்கணும்னு பார்க்குறவங்க. கடைசியில் ஜபம் இல்லாதவர்கள், ஜபிக்காதவர்கள். பாருங்கள், இதான் நாலு சீர்கேடனுடைய அடையாளங்கள். மறுஜன்மம் அடையாத ஒரு மனிதனுடைய அடையாளம் என்ன? அவன் சத்தியத்தில் அறிவில் வளர மாட்டான். உங்களை யாராவது அப்படி இருக்கிறீங்களா? இந்த குணங்கள் உங்களுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். சீர்கெட்டவர்களுடைய மறுஜன்ம அடையாதவர்களுடைய அடையாளம் என்ன? சத்தியத்தில் அவங்க வளர மாட்டாங்க. சத்தியத்தில் அவங்க வளராதனுடைய விளைவு என்ன ஆகும்? அக்கிரம செய்கைக்காரர்களை பாவத்தை தொடர்ந்து செய்கிற வாழ்க்கை முறையாக அவங்களுக்கு போயிடும். அந்த பாவத்துக்கு போதை பொருளை அடிமைப்பட்டு போவாங்க. அதுலேருந்து அவங்க எவ்வளோ அவங்கள அழிக்குது கெடுக்குதுனாலும் வெளியே வர முடியாது. அதுதான் சீர்கேடனுடைய அடையாளம், மறுஜன்ம அடையாதவர்கள் அடையாளம். ஏன்னா சத்தியத்தை அறிவதனால தான், சத்தியத்தினாலேயே அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பிதாவே என்றார். எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிகிறோமோ அந்த அளவுக்கு சத்தியத்தில் வளர்றோமோ பரிசுத்தத்தில் நம்ம வளர முடியும். இவர்கள் அறிவே இல்லாமல் அக்கிரம செய்கைக்காரர்களாக மாறி என்ன ஆயிட்டாங்க? தேவனுடைய மக்களை சாப்பிட்றவங்களா, அப்பத்தை சாப்பிட்ற மாதிரி. நம்ம அப்படி இருக்கிறோமா? சபை பேருக்கு தான் சபை, ஆனால் சபையில் ஐக்கியம், சபை மக்களோடு ஜபம் இதெல்லாம் இல்லை. போயிட்டு வந்துடுவோம் மெம்பர் ஆகிட்டுமே அப்படின்னு சபை மக்கள் மேலே கவனம், ஒரு அன்பு அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறோமா? ஜபம் இல்லாமல் இருக்கிறோமா? பாருங்களேன், அது ஒரு அடையாளம் சீர்கெட்டவர்களுக்கு. இதெல்லாம் வைத்து நம்ம சோதித்து பார்ப்போம். தொடர்ந்து இந்த வசனத்தை அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம்.